போய் திருக்கோயில் வழிபாட்டு முறை என்று சொல்லும் போது அதில் நிறைய அங்கங்கள் இருக்கின்றன. முதலாவதாக நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எந்த செயலை நாம் செய்தாலும் பிறருடைய உந்துதலின் காரணமாக முதலில் செய்ய துவங்கலாம். அப்பா சாமியை கும்பிடு அப்படின்னு அப்பா சொன்னார்னா கொஞ்ச நாளைக்கு அவருடைய உந்துதலின் பேரிலே நாம் செய்யலாம், தவறில்லை. ஆனால் 50-60 வயது வரைக்கும் அப்பா சொன்னதுக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் செய்தால் அதுக்கு பூரண பலன் நமக்கு கிடைக்காது. நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த இதை செய்வதால் நமக்கு பலன் ஏற்படுகிறது, ஏற்படும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, ஏற்படுகிறது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இறைவனை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும். அப்போ அதுக்கு என்ன காரணம் வேணும்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே சொல்லி இருக்கிறது, பிரமாணம்ங்கிற ஒரு விஷயம் விசாரம், அது பெரிய சப்ஜெக்ட். அந்த பிரமாண புத்தி, சிவாகமங்கள், வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய அருள் வாக்குகள், அருளாளர்களுடைய பெருமக்களுடைய வாக்குகள் எல்லாம் அருள் வாக்குகள். நமது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயங்களை அது சொல்கின்றன. அதை பின்பற்ற வேண்டியதுதான் நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிரமாண புத்தி என்று பெயர். ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டா பிரமாணம்ங்கிறத புரியணும். ஒரு குறுகிய காலத்திற்குள் அது சொல்வதற்கு முயற்சிக்கின்றேன். பெரும்பாலும் நாம் அறிவை பெறுவதற்கு இரண்டு கருவிகள், விஞ்ஞான ரீதியிலே பார்க்கும்போது இரண்டு கருவிகள் இருக்கின்றன. ஒன்று கண்ணால் நேரடியாக பார்த்து அறிவது, இரண்டாவது பார்க்கின்ற பொருளை கொண்டு பார்க்காத பொருளை தீர்மானிப்பது. முதல் பட்சத்திற்கு பிரத்யக்ஷம், காண்டல் என்று பெயர். இரண்டாவதற்கு கருதல் என்று பெயர். ஒரு வர்ணம், கலரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண் வேண்டும். ஒரு இந்த இடத்திலே பச்சை கலர் இருக்கிறதா சிகப்பு கலர் இருக்குதா என்று நமக்கு தெரிவதற்கு, அந்த அறிவு பெறுவதற்கு நமக்கு கண் வேண்டும். கண் பார்க்கக்கூடிய ஆற்றலை இருக்க வேண்டும். இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கிறது, எனவே இது குளிர் சாதனம் மூட்டப்பட்ட அறை என்பதை நாம் நேராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குளிர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே இது குளிரூட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தீர்மானம் செய்யலாம். இதற்கு அனுமானம் என்று பெயர். இந்த ரெண்டு வழிதான் எப்பேற்பட்ட அறிவையும் பெறுவதற்கு. ஆனால் இந்த இரண்டு அறிவுகளை கொண்டு இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நாம் செய்கின்ற புண்ணிய பாவங்களுக்கு நமக்கு நன்மை தீமைகள் ஏற்படுமா, சொல்ல முடியாது. சயின்ஸ்னால சொல்லவே முடியாது. அப்ப இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லித்தருபவை தான் வேதங்களும் சிவாகமங்களும் திருமுறைகளும். எனவே அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டிய கடமைப்பட்டவர்கள். திருக்கோயில் இருக்கிறது, அந்த ஆகமங்களிலே வழிபாட்டு முறை இவ்வாறு இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். வழிபாடு என்று நாம் சொல்லும் பொழுது மூன்று விஷயங்கள் அதற்குள்ளே அடங்குகின்றன. வழிபடப்படுகின்ற பொருள் இறைவன், வழிபாடு செய்பவன் மனிதன், மனிதனையும் இறைவனையும் இணைக்கின்ற ஒரு கருவி வழிபாடு. எப்பொழுது இந்த மூன்றும் இணைகிறதோ அப்பொழுதுதான் வழிபாடு பூர்ணமாக அமையும், பலன் கிடைக்கும். ஒண்ணு எப்பவுமே கரெக்டா இருக்கும், இறைவன். இந்த வழிபாடு செய்யறவனும் வழிபாடும் சரியா இருக்குமா இல்லாதாங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும் இல்லையா. அப்ப வழிபாட்டு முறை என்னங்கிற தெளிவு நமக்கு வேண்டும். ஏன்னா கடவுள் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் உணர்ந்தவர் தானே. நான் என் பாட்டுக்கு சாமியை கும்பிடலாம்னா கும்பிடக்கூடாது. ஏன், நமக்கு குறிப்பிட்ட பலன்கள் வேண்டும். யாருக்கு பலனே தேவையில்லையோ அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை அப்பி வழிபட்டார். நாம் கண்ணாடியை கூட அப்பி வழிபட முடியாத ஒரு மனோபாவத்துடன் இருக்கின்றோம். யாராவது ஒருத்தருக்கு கண்ணாடி தேவைப்பட்டா கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வருமா? அப்ப அவர்களுடைய பக்தியோடு நம்முடைய பக்தியை ஒப்பிடுவது மாபெரும் தவறு. அதனாலதான் நாவுக்கரசர் பெருமான் சொல்லியிருக்கார், விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டன். ராகபக்தி வைதேய பக்தி என்று பக்தியிலே இரண்டு வகை. ராகபக்தி என்பது உணர்ச்சி பூர்வமானது. காலத்திலே கண்ணப்ப நாயனார் திண்ணப்பன் என்ற பெயரோடு இருக்கும் பொழுது இறைவனை இறைவனாக மட்டும் பார்க்கவில்லை, தன்னுடைய உயிராக பார்த்தான். ஒரு தாய் தனது குழந்தைக்கு செய்கின்ற சேவை எப்படிப்பட்டதோ அது போன்றது இறைவன் கண்ணப்பர் நாயனார் இறைவனுக்கு செய்தது. அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ஆறே நாள்ல முக்தி கிடைச்சது அவருக்கு. நாமெல்லாம் அப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது வைதேய பக்தி, விதியுக்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாவுக்கரச பெருமான் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல் வார்ந்தார். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டார் புள்ளிருக்கு வேலூரேங்கிறார். அப்போ ஒரு அறிவு, ஒரு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே வழிபாட்டிற்கு முறைகள் உண்டு, அந்த முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வழிபடுபவனுக்கு என்று பல தகுதிகள் இருக்கிறது. ஒருவர் பொருள் கருதி மட்டும் வழிபடலாம், துன்பம் நீங்க வேண்டி மட்டும் வழிபடலாம். துன்பம் நீங்க மட்டும் வழிபவனுக்கு ஆர்த்தன் என்று பெயர். தப்பு இல்ல, பகவானே எனக்கு கஷ்டங்கள்லாம் போகணும், வேற ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு கடவுளை போய் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது, என்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்று வழிபடுவதற்கு ஆர்த்த பக்தன் என்று பெயர். எனக்கு பொருள் கிடைக்க வேண்டும் என்று வழிபடுபவனுக்கு அர்த்தார்த்தி பக்தன் என்று பெயர். எனக்கு அது வேணும், இது வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைக்கணும், முடிச்ச உடனே இன்டர்வியூல வந்து வேலை கிடைச்சிடணும், ஃபாரின்ல வேலை கிடைக்கணும், இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய பக்தி பக்தன் அர்த்தார்த்தின்னு பெயர். தப்பு இல்ல. மூன்றாவதாக ஜிக்ஞாசு என்ற ஒரு பக்தன், இறைவா உன்னை பற்றி அறிவு எனக்கு வேண்டும். அருணகிரி கேட்டுட்டே இருக்கார், உன்னை எனதுள் அறியும் அன்பை தருவா, எத்தனை இடத்துல கேட்கிறார். எனது யானும் வேறாகி யாதும் யானும் யானாகும் இதய பாவனா தீதம் அருள்வாயேங்கிறார். அவனுக்கு ஜிக்ஞாசு என்று பெயர். இறைவனை உணர்ந்தவனுக்கு ஞான பக்தன் என்று பெயர். இந்த நான்கு நிலைகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்பதான் பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணிட்டு நமக்கு பலன் கிடைக்கலையேன்னு நம்ம எண்ணம் நமக்கு வராது. ஓ, குறை நம்மள்ட்ட தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆர்த்த பக்தனாக இருந்து கொண்டு ஜிக்ஞாசுக்கு சமமான வழிபாட்டை நாம் செய்ய முடியாது. குலம் பொல்லேன், குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், குற்றமே பெரிதுடையாங்கிறார் நாவுக்கரசர். நம்ம சொல்லுவோமா, நான் எல்லாமே கரெக்டா பண்ணேன் பகவானே, அப்படியும் எனக்கு பலன் கிடைக்கலையே, என்னத்தை கரெக்டா பண்ண. யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே என்ற மாணிக்கவாசர். நம்ம சொல்லுவோமா, என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேன், இதுதான் நம்முடைய பாவம். நமக்கு நாம் யார் என்பது தெரியவில்லை, இறைவன் எப்பேற்பட்டவன் என்பது தெரியவில்லை, நாம் எப்படி அவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே இந்த நான்கு நிலைகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். இறைவன் எப்பேற்பட்டவன், அவனை வழிபட்டால் நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்ற தீர்மானம் நமக்கு இருக்க வேண்டும். வழிபாட்டு முறை முறையாக செய்ய வேண்டும். வழிபாட்டு முறைகளை பற்றியும் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஆலய வழிபாட்டு முறையிலே ஐந்து அங்கங்களை ஆகமங்கள் நமக்கு விதித்திருக்கின்றன. தரிசனம், ஸ்துதி, பிரதக்ஷிணம், ஜபம், நமஸ்காரம் என்று ஐந்து அங்கங்கள். எப்பொழுது ஆலய வழிபாடு இந்த ஐந்து அங்கங்களை உள்ளடக்கியதாக அமைகிறதோ, முறையான இந்த ஐந்து அங்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றதோ, அப்பொழுது அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஏனோ தானோ என்று கோயிலுக்கு செல்லக்கூடாதுங்கிறது முதல் விதி. திருப்பமன்றத்தில் இருக்கோம், மதுரைக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ்க்காக போத்தீஸ்க்கு போறோம், அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு வந்து விட வந்தோம், அப்படியே போயிட்டு வந்துருவோம். இன்னைக்கு நாம் அப்பேற்பட்ட ஒரு அவசரத்தில் இருக்கின்றோம், ஆனால் சாஸ்திரங்கள் அப்படி வழிபாட்டை செய்ய சொல்வதில்லை, அதற்காக சொல்கிறேன். அதுக்காக நீங்க இப்போ அப்படி போறதும் நிப்பாட்டிடக்கூடாது. வீட்டிலிருந்து புறப்படும் போதே இன்று நான் இந்த க்ஷேத்திரத்திற்கு யாத்திரை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் வாழ்ந்தார்கள் நமது முன்னோர்கள். சேக்கிழாருடைய பெரிய பிரமாணத்தை பார்க்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் பெருமான் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து பிரிதொரு இடத்துக்கு செல்லும் போது அங்கு செல்கின்றோம் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக செல்கிறார்கள். அப்போ இங்கிருந்து புறப்படும் போதே நமக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கோபுரம் கண்ணுக்கு வந்துடும். நம்ம இப்ப எப்படின்னா அங்க போனதுக்கு அப்புறம் கூட பாக்கறது இல்ல, செக்யூரிட்டி வழியா உள்ள போயிடும். அது வேற கருவி எல்லாம் இருக்கு, அண்ணன் கருவி இதெல்லாம் மைய தூக்கி போடு, அதை தூக்கி போடு, பூ தூக்கி போடு, பூ எல்லாம் நோண்டி நோண்டி பாக்குறாங்க. அப்படி அப்படி சங்கல்பம் செய்து கொண்டு யாத்திரை போன்று உள்ளதாக அமைய வேண்டும் ஆலய வழிபாடு. வீட்டை விட்டு புறப்படும் போது நாம் கோயிலிலே சென்று எப்படி வழிபடப் போகிறோமோ அந்த முழுமையான வழிபாட்டையும் மனதினாலே முதலில் செய்து புறப்பட வேண்டும். நாங்கெல்லாம் கோயிலுக்கே போக மாட்டோம். முழுமையாக மனதிலே அந்த வழிபாட்டை செய்து பிறகு புறப்பட வேண்டும். கோயிலுக்கு அருகாமையில் சென்றவுடன் அந்த கோபுரம் நமது கண்களுக்கு எந்த இடத்திலிருந்து தெரிகிறதோ அந்த இடத்திலிருந்து கோயிலினுடைய கருவறை வரை சிவபுரத்திற்கு சமமான பூமி. கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதய போதியோ பூம்பா வாயின் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். இன்னைக்கு எல்லாம் பார்த்தா கட்டிடம் சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதய போதியோ பூம்பா வாயின் தான் பாடணும். எங்க பார்த்தாலும் கட்டிடம் தான், கோயிலுக்கு பக்கத்துல போய் இப்படி பார்த்தா தான் நமக்கு கோபுரம் தெரியும் போல. அப்படி முதலில் கோபுரத்தை வணங்க வேண்டும். பிறகு கோயிலுக்கு அருகாமையிலோ ஒன்று கோயிலின் வாயிலில் அல்லது கோயிலின் உட்புறத்தில் திருக்குளம் அமைந்திருக்கும். தேசாபேவ சமீபஸ்தம் சிவதீர்த்தம் ஷடாரண, சுவாமி முருகனுக்கு சொல்றார் இந்த கோயிலை ஒட்டிருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறதே அது சிவ தீர்த்தத்துக்கு சமானமானது. எனவே அந்த குளக்கரைக்கு சென்று நீரை எடுத்து முதல்ல கால வைக்க கூடாது. ஆ போவை சர்வா தேவதா ஆஹா என்று வேதம் சொல்கிறது. முதலிலே ஜலத்துக்கு சென்றவுடன் எங்கேயுமே கால வைக்க கூடாது. முதல்ல அந்த தண்ணீரை தொட்டு நமது மேலே தெளித்து கொண்டு பிறகுதான் காலை வைக்க வேண்டும். வீட்டிலேயும் அப்படித்தான். நமக்கு இன்னைக்கு எதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கிடைக்கிறதோ அதெல்லாம் நம்ம மதிக்கிறதுல சரியா. கங்கைக்கு சமமானவள் எல்லா தீர்த்தம். அப்படி தனது உடலையும் கால்களையும் சுத்தம் செய்து கொண்டு பிறகு ஆலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும். உள்ளே செல்லும் பொழுது முதலிலே பலிபீடத்திற்கு முன்பாக அல்லது ராஜகாது விஜஸ்தம்பம் கொடிமரத்திற்கு முன்பாக வீழ்ந்து வணங்க வேண்டும். வணங்கிய பின் ஒவ்வொரு மூர்த்தங்களாக விநாயகர் தொடங்கி எல்லா மூர்த்தங்களையும் முறையாக வழிபட வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்தந்த இறை உருவங்களை கண்ணால் நன்றாக பார்க்க வேண்டும். உச்சி முதல் பாதம் வரை எந்தெந்த அளவிற்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி பார்த்ததுனாலதான தோனுடைய செவியன்னு பாடினார். அப்படியே போய் அங்க போய் பக்கத்துல நின்று முருகா முருகா முருகான்னு தெரியாது. வீட்டுல வந்து பார்த்தா என்ன வஸ்திரம் கட்டிருந்தாங்கன்னா ஞாபகம் இருக்காது நமக்கு. அப்படியே முண்டி போய் கூட்டம் வேற அப்படியே ஜெருகண்டி ஜெருகண்டின்னு போக வேண்டியிருக்கா. அதனால முழுசா பார்க்க முடியல. முழுமையாக கண்ணார காண வேண்டும். அந்த அந்த உருவத்தை விட்டு கண்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதே என்ற ஏக்கம் மனதிலே இருக்க வேண்டும். பிறந்த குழந்தை 2-3 மாதங்களே அது செய்கின்ற சேட்டையை பார்த்து நம் கண் அகலாது எப்படி மீண்டும் மீண்டும் பார்க்கிறோமோ அதுபோல நமது இறைவனது திருவுருவத்தை கண்ணார காண வேண்டும். எல்லா இறை உருவங்களையும் கண்ணார காண வேண்டும். இது முதல் படி, தரிசனம்னு பேர் இருக்கு. பேர் அடுத்ததாக ஸ்துதி. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்கள் நமக்கு நம்மளால சுவாமியை பிரார்த்தனை பண்ண முடியாட்டா கூட புதுசா ஒரு பாட்டு எழுதி நம்மளால சுவாமி கும்பிட முடியாது. அப்படி கும்பிட்டா அது வேதத்தை காட்டிலும் சிறப்புன்னு சொல்லியிருக்கு. நாமே ஒரு கவி எழுதி இறைவனை போற்றி ஒரு பாடல்களை இயற்றினால் அது வேதங்களை காட்டிலும் சிறந்தது என்று கூறப்படுகிறது. நம்மால் அப்படி செய்ய முடியலன்னா அருளாளர்கள் போற்றி பாடிய பாடல்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்காக இருக்கிறது. அப்படி ஒரு ஒரு தெய்வத்திடமும் சென்று அந்தந்த தெய்வத்திற்குரியதான பணல்களை பாடி பரவ வேண்டும். இது இரண்டாவது ஸ்துதி. மூன்றாவதாக பிரதட்சிணம். பிரதட்சிணம் என்பது ஆலயத்தை வலம் வருவதல். முதல் பிராகாரம், இரண்டாம் பிராகாரம், மூன்றாம் பிராகாரம், நான்காம் பிராகாரம், ஐந்தாம் பிராகாரம், இந்த ஐந்து பிராகாரங்களையும் முறையாக வலம் வருதலுக்கு பிரதட்சிணம் என்று பெயர். இது தெரியாத எங்களுக்கு கேட்காது. பிரதட்சிணம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஆசன்ன பசவானாரி தைல பூர்ணம் யதா கடம் பதாத்து பதாந்தரம் கச்சேத் கரௌ சலன வர்ஜிதௌ. ஒரு நிறைமாத கர்ப்பிணி கையிலே ஒரு எண்ணெய் குடத்தை ஏந்தி இருக்கின்றாள். அதை வைத்துக் கொண்டு அவள் நடந்து செல்கிறாள். கற்பனை பண்ணி பாருங்க, நிறைமாத கர்ப்பிணி கையிலே எண்ணெய் குடத்தை ஏந்தி வலம் வருகிறாள், நடக்கிறாள். அவ்வளவு மெதுவாக நடக்க வேண்டும். சிவாலய ஓட்டம்லாம் ஒரு புஸ்தகம் இருக்கு. நான் சிவராத்திரி அன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 12 கோயில் பாக்குறதுன்னு ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பழக்கம் இருக்கு போல இருக்கு. அப்ப ஓடுவாங்க. ஒரு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு ஓடுவது தவறல்ல, கோயிலுக்குள்ள ஓடுறது தப்பு. ஆசன்ன பிரசவா நாரி தைல பூர்ணம் யதாகட்டம் பதாத்து பதாந்தரம் கச்சேத். ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. ஏன் இதெல்லாம் சொல்லணுமானா, நமக்கு கவனக்குறைவினாலே நாம் பல தவறுகளை செய்து விடுகிறோம். அதனால ஆகமங்கள் ஒரு ஒரு இடத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக நமக்கு கட்டளையிடுகின்றன, அறிவுறுத்துகின்றன. கரவு சலன வர்ஜிதம், நான்கு அங்கமுடையதாக பிரதட்சிணம் அமைய வேண்டும். கரவு சலன வர்ஜிதம், கைகளை ஆட்டிக்கொண்டு போகக்கூடாது. பக்தன் போற மாதிரி போகும். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெள்ளி, கரம் குவிவார் உள்மகிழும் இறைவன். கரங்களை ஒன்று இதயத்திலே குவித்திருக்க வேண்டும் அல்லது சிரத்திலே குவித்திருக்க வேண்டும். கரவு சலன வர்ஜித பதாத்து பதாந்தரம் கச்ச, ஒரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும். கைகளை ஆட்டக்கூடாது. ஸ்துதிரர் வாச்சா, வாக்கிலே இறைவனுடைய பொருள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹிருதி தியானம், இதயத்திலே நாம் முன்னர் கண்ட உருவம் மனதிலே பதிந்திருக்க வேண்டும். போட்டோ எடுத்திருக்கணும் மனசுனால. இந்த நான்கு அங்கம் உடையதாக பிரதட்சிணம் அமைய வேண்டும். தர்சனம், தீ, பிரதட்சிணம். மூன்றாவதாக ஜபம். ஜபம் எந்த ஆலயத்திலே வழிபடுகிறோமோ அந்த ஆலயத்தினுடைய மூல மூர்த்தியாக இருக்கின்ற பெருமானுடைய மந்திரம், அல்லது நமக்கு எந்த மந்திரம் தீட்சையிலே உபதேசம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த மந்திரம். ஆலயத்தினுடைய கொடிமரத்திற்கு அருகிலே வடக்கு நோக்கி அமர்ந்து அந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். 108 முறை நம்ம பையன் என்னப்பா சொல்றேன், ஓம் சிவாய நம. சுவாமிக்கே தெரியாது அப்படி சொன்னாங்க, ஏதோ வேற ஏதோ சொல்றான் போல, முணுமுணுக்கிறான் போலக்குன்றார். அவசரம். ஓம் சிவாய நம. இப்படி 108 முறை முடியலையா, 27 முறை அதுவும் முடியலையா, கோயிலுக்கே போக வேண்டாம். நமக்கு எல்லாத்துலயும் ஒண்ணுதான், ஜபம் செய்ய வேண்டும். பிறகு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த பிரதட்சிணம், ஜபம், நமஸ்காரம், இது எதுவுமே ஒரு தடவை பண்ணக்கூடாது. குறைந்த பட்சம் பிரதட்சிணமும் நமஸ்காரமும் 3 இருக்கணும். உத்தமமானது 9 முறை. ஜபம் 3 சொல்லக்கூடாது, 27 தான் குறைஞ்ச பட்சம். உட்காந்துதான் சொல்லணும். அடுத்ததாக நமஸ்காரம். நமஸ்காரம் வீழ்ந்து வணங்க வேண்டும். ஒரு தடிக்கோலை நிற்கச் செய்தால் அது எப்படி தானாக விழுமோ அதுபோல உடல் இறைவா உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவக்கல் விழுமாள். கீழே விழுந்து அடிபட்டக்கூடாது, கவனமா விழணும். இப்படி சட்டை சரி பண்ணிண்டு, கால் சரி பண்ணிண்டு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. வீழ்ந்து எழுந்த பிறகு உடலிலே ஒட்டியிருக்கின்ற தூசுகளை தட்டக்கூடாது. அந்த உடலிலே எத்தனை ரேணுக்கள், ரேணுன்னு சொன்னா நம்ம வீட்டுல வந்து சின்ன ஒளி கீற்று விழகும் போது தூசி தெரியுது இல்லையா, அதுக்கு பரமாணு ரேணுன்னு பேரு. அப்படி நாம் நமஸ்காரம் செய்யும் போது நமது உடம்பிலே எத்தனை ரேணுக்கள் தூசுகள் ஒட்டி இருக்கின்றதோ அத்தனை ஆண்டு காலம் நாம் சிவபெருமானோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. எப்போ, இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, செத்த பிறகு சிவலோகம் போனா என்ன, வைகுந்தம் போனா என்ன, இந்த உலகில் வாழும் பொழுதே அந்த நிலை நமக்கு ஏற்படும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்பேற்பட்ட ஒரு நிலையை நமக்கு தரவல்லது ஆலய வழிபாடு. எனவே இந்த ஆலய வழிபாட்டை தரிசனம், ஸ்துதி, பிரதட்சிணம், ஜபம், நமஸ்காரம் என்ற ஐந்து அங்கம் உடையதாக நாம் ஆர்த்தனாக இருக்கிறோமா, அர்த்தார்த்தியாக இருக்கிறோமா, ஜிக்ஞாசுவாக இருக்கிறோமா, ஞானியாக இருக்கிறோமா என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனுடைய பேர் அருளையும் பேர் ஆற்றலையும் பேர் அறிவையும் உணர்ந்து வழிபட்டால் நமக்கு இந்த பிறவியிலேயே நாம் எதை வேண்டுகிறோமோ அது கிடைக்கும். சத்தியம், அருளாளர்கள் வாக்கெல்லாம் பொய்யல்ல. எத்தனையோ வாக்கு திருவாக்குகள் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றன. அவர்கள் வழிபட்டு பயனடைந்திருக்கிறார்கள். அற்புதமாக சொல்கிறார் திருநாவுக்கரசர் பெருமான், கண்களை நோக்கி முதலிலே தலையே நீ வணங்காய் என்கிறார், கும்பிடுங்கிறார், கண்கால் காண்மீன்களோங்கிறார், செவிகால் கேண்மீன்களோங்கிறார், மூக்கே நீ முரளாய்ங்கிறார், வாயே வாழ்த்து கண்டாய்ங்கிறார், நெஞ்சே நீ நினையாய்ங்கிறார், கால்களார் பயன் என்கிறார், ஆக்கையார் பயன் என்கிறார். பாட்டை நல்லா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பரவாயில்ல. ஒரு ஒரு அங்கமும் இறைவனை நோக்கியே அமைய வேண்டும் என்பது அற்புதமாக ஒரு ஒரு அங்கத்திற்கும் கட்டளை இடுகிறார். கண்கால் காண்மீன்களோ கண்டதையும் பார்க்காத பரமேஸ்வரனை பார், இறைவனை பார். ஆக்கையார் பயன் என், அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையார் பயன் என். இப்ப உனக்கு வாழ்க்கை சுகமாக இருக்கலாம்பா, ஒரு காலத்துல உனக்கு அது துன்பகரமாக தோன்றும். அப்படி துன்பகரமாக தோன்றுவதற்கு முன்பாகவே, அதாவது வீட்டுல வந்து ஒரு பழமொழி என்ன உண்டுன்னா, நெருப்பு பிடிக்க பிடிச்சதுக்கு அப்புறம் கிணறு தோண்டக்கூடாது, ஒரு பழமொழி உண்டு வடமொழியில. எப்பொழுது நமக்கு கஷ்டம் வருகிறதோ அதற்கு முன்பாகவே நமக்கு ஷாக் அப்சார்பர், கார்ல போகும்போது வண்டியில போகும்போது ஷாக் அப்சார்பர் இருக்கு, அது எங்க பள்ளம் மேடுகளையும் தாங்குகிறது. அது போன்ற வாழ்க்கையிலே பள்ளம் மேடுகள் ஏற்படுகின்ற போது அதை தாங்குகின்ற ஷாக் அப்சார்பர் முன்னாடியே நீ தயார் பண்ணி வச்சுக்கணும்பா. உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. எனவே நமக்கு இன்றும் அன்றும் என்றும் இறைவனே ஒரே துணை, அவனை பற்றுக்கோளாக கொள், உலக வாழ்க்கையும் நன்றாக வாழ், இதை மனதிலே வைத்துக் கொண்டு வழிபடு, உனக்கு வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் என்று சொல்லி நமது கலையண்ணையாரை போன்ற வாழ்வு நமக்கும் ஏற்படும். அவர்களுடைய மரண தருவாயிலே திருமகனாரை அழைத்து, எனக்கு முதல் நாள் கிரியையை எப்படி செய்ய வேண்டும், எட்டாவது நாள் கிரியையை எப்படி செய்ய வேண்டும், யாருக்காகவும் என்னை கடத்தக்கூடாது, இதெல்லாம் எப்படி வரும், நமக்கு எமன நினைச்சாலே நமக்கு உயிர் போயிடும். எமபயம் இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்பேற்பட்ட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த கலையன்னையாரை போன்ற ஒரு வாழ்வு, அருள் அடியார்களை போன்ற ஒரு வாழ்வு நமக்கும் கிடைக்க வேண்டும். இறைவனை வழிபட்டு நாம் அந்த நிலையை அடைவதற்கு நாம் இடைவிடாது முயற்சிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஓம் சிவ